இன்னைக்கு 12வது 13வது அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதம் முதல் கேண்டம் அத்தியாயம் 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகவான் கூர்ம அவதாரம் செய்யும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்தார மலையையும் வாசுகி அப்படிங்கிற ஒரு பெரிய பாம்பையும் எடுத்து கடைகிறார்கள் கடலை. அப்படி கடையும் பொழுது பலவிதமான பொருட்கள் கடலிலிருந்து வருகிறது. முதல்ல வருகிறது வந்து விஷம் வருகிறது, அதை சிவபெருமான் அருந்துகிறார். அதற்கப்புறம் பலவிதமான பொருட்கள் வருகிறது. சில பேர் கேட்கலாம், அப்போ ஏன் சிவபெருமான் வந்து பகவான் எல்லா காரியத்தையும் செய்கிறார், அப்போ ஏன் சிவபெருமான் வந்து இந்த விஷத்தை அருந்துகிறார், அப்போ கிருஷ்ணரால் முடியாதா, கிருஷ்ணரால் வந்து இதை அருந்த முடியாதா அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட நோக்கம் என்ன அப்படின்னா, மகாபாரத போரில் கிருஷ்ணர் நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுதில் ஒரே ஒரு நொடியில் வந்து அந்த கௌரவர்கள் எல்லாவரையும் வந்து அழிக்க முடியும். அவரால் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தினார் அப்படின்னா நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் அழிக்க முடியும். அதுபோல் வந்து எப்போ வந்து இந்த கடலை கடையும் பொழுது இந்த விஷம் வருகிறதோ அப்போ பகவான் கிருஷ்ணராலேயே வந்து அதை அருந்த முடியும். இருந்தாலும் எப்படி மகாபாரத போரில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து புகழை தனது பக்தர்களுக்கு கிருஷ்ணர் என்றைக்குமே வந்து புகழ் ஏற்படும்வதற்காக கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா நீ சண்டை போட்டு எல்லா புகழையும் நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல வந்து இங்கே சிவபெருமானுடைய புகழையும் வந்து பகவான் என்ன பண்ணுறார், கருணையோடு அவரோட புகழும் பரவட்டும் அப்படிங்கிறதுனால பகவான் என்ன பண்ணுறார், சிவபெருமானுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கின்றார். அதுபோல அப்படி வந்து அருந்திய பிறகு பலவிதமான பொருட்கள் வந்து வருகிறது. அதை அந்த கடலை கடையும் பொழுது அப்போ தேவர்களும் அசுரர்களும் எல்லாத்தையும் யார் யாருக்கு என்னென்ன வேணும் எடுத்துக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் மிகவும் அழகாக பகவான் சுந்தரமாக கிருஷ்ணர் என்ற அவதாரமாக தன்வந்திரி அப்படிங்கிற ஒரு அவதாரமாக பகவான் வருகின்றார். தன்வந்திரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதங்களுக்கு எல்லாமே முதன்மையாக விளங்குவோர் தன்வந்திரி. அவரிடமிருந்து தான் எல்லா வந்து மருத்துவ கலைகளும் ஏற்படுகின்றன. மருத்துவத்தில் என்னென்ன வந்து ரகசியங்கள் இருக்கிறதோ விஷயங்கள் இருக்கிறதோ எல்லாம் வந்து தன்வந்திரியினால் கொடுக்கப்பட்டது தான் எல்லாமே. அப்படி பகவான் என்ன பண்ணுறார், ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு பகவான் கடலை கடையும் பொழுது தன்வந்திரியாக வருகிறார். அப்படி வரும்பொழுது இந்த அசுரர்கள் என்ன பண்ணுகிறார்கள், பட்டனு பிடிங்கிட்டு ஓடி விடுகிறார்கள். அப்படி ஓடும் பொழுது அசுரர்களுக்குள்ளேயே சண்டை நடக்கின்றது. அசுரர்கள் சொல்கின்றான்னா, ஏய் நான் தான் முதல்ல குடிப்பேன் அந்த அமிர்தத்தை, இல்லை இன்னொருத்தன் சொல்கிறான் இல்லை நான் தான் குடிப்பேன் அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், இன்னொரு அசுரன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் தான் குடிப்பேன் அப்படின்றான். அவர் இன்னொரு அசுரன் சொல்கின்றான், தேவர்களும் அசுரர்களும் இரண்டு பேருமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த அமிர்தம் கிடைத்தது, எப்படி நம்ம அசுரர்கள் மட்டும் குடிப்பதா, எல்லாருக்கும் சமபங்கு அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு இன்னொரு அசுரன் சொல்கின்றான். அப்படியே இவர்கள்லாம் பேசி கொண்டு இருக்கும் பொழுது தேவர்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு மன வருத்தம், எப்படி இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு இப்போ நம்மளே வந்து கஷ்டப்பட்டு ஒரு மரம் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் வளர்த்து ஒரு 10 வருஷமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கும், அது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்ட்டு வந்து மரம் வளருது. அப்படி வரும்பொழுது பழத்தை எவனா வந்து நம்ம பறிக்க போகலான்னு இருக்கும்போது எவனா ஒரு பழத்தை பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதுபோல் தேவர்கள்லாம் வந்து பயங்கர வருத்தம், ஏன்னா மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கடலை கடைகின்றனர். பல வருடங்களாக பல நாட்களாக வந்து கடைகின்றனர். அப்படி கடையும் பொழுது அமிர்தம் எப்போ அமிர்தத்துக்காண்டி தான் வந்து கடலை கடைகின்றனர். அப்படி அமிர்தம் வந்தது இந்த அசுரர்களை பட்டன் என்று பிடுங்கி விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கெல்லாம் மன வருத்தம். அப்படி மன வருத்தத்தோடு பகவான் கிருஷ்ணரிடம் வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். அப்போ பகவான் வந்து மிகவும் சுந்தரமாக மோகினி அவதாரம் செய்கின்றார். இந்த அசுரர்களை மயக்குவதற்காக மோகினி அவதாரத்தை பகவான் செய்கின்றார். பகவான் நினைத்தால் எப்படி வென்றா இருந்தாலும் வந்து அவர்களை வந்து ஏமாற்றி அந்த அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுக்க இயலும். இருந்தாலும் பகவான் செய்யக்கூடிய திருவிளையாடல்கள் மிகவும் அற்புதமான திருவிளையாடல்கள், பக்தர்களுக்கு கேட்கும் பொழுது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறக்கானே பலவிதமான அவதாரங்களை பகவான் செய்கின்றார். அப்படி தேவர்கள்லாம் வந்து சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு. அப்போ பகவான் மிகவும் சுந்தரமாக வந்து மோகினி அவதாரமாக எடுக்கின்றார். அப்படியே ஒரு பெண்ணாக மோகினி அவதாரம் செய்கின்றார் பகவான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத சுகதேவ கோஸ்வாமி மிகவும் அற்புதமாக வர்ணனை கொடுத்திருக்கிறார். எப்படி மோகினி அவதாரம் பகவானுடைய அழகு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பயங்கரமாக வர்ணித்திருக்கிறார். சாதாரணமாகவே பகவான் வந்து மிகவும் கிருஷ்ணர் வந்து மிகவும் அழகானவர். அவரே வந்து மோகினி அவதாரமாக ஒரு பெண்ணாக வரும்பொழுது இன்னும் அவருடைய அழகு வந்து அதிகமாக இருந்தது. அசுரர்கள்லாம் பார்க்குறார்கள், யாரா அந்த தேவதை போல ஒரு பெண் வருகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மோகினி அவதாரத்து மோகினியை பார்க்கின்றனர். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து அப்படியே திசை திரும்புகிறது. பார்க்கிறார்கள், யார் இந்த பெண், எங்கிருந்து வருகிறாள், எதற்காண்டி வருகிறாள், எங்கிருந்து வருகிறாள், இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்கிறார்கள் இந்த பெண்ணிடம். அப்படி இந்த பெண்ணிடம் கேட்கும் பொழுது பகவான் அழகாலே அவர்கள் எல்லாத்தையும் மயக்கி விடுகிறார்கள். அப்படி மயக்க விடும் பொழுது தேவர்கள் சொல்கின்றனர், தேவியே எங்களுக்குள் ஒரு சண்டை நடக்கின்றிருக்கிறது, நீதான் அதை சமாதானப்படுத்த வேண்டும், நடுநிலைமையாக இருந்து நீங்கள் தான் சமாதானப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோகினி அவதாரத்திடம் சொல்கின்றனர். அப்ப பகவானும் சொல்கின்றார், சரி நான் வந்து செய்கின்றேன், ஆனால் ஒரு கட்டளை, நான் செய்யக்கூடிய காரியத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு பகவான் வந்து மிகவும் அற்புதமாக பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது தேவர்கள் வந்து எல்லாரும் பகவானுடைய அழகை கண்டு மயங்கி அவரிடம் வந்து சரணடைந்து விட்டார்கள் அசுரர்கள் எல்லோரும். அப்படி அசுரர்கள் எல்லோரும் சரணடைந்த பிறகு மோகினி அவதாரத்திடம் சரணடைந்ததுனால மோகினி அவதாரமும் நான் சொல்வதெல்லாம் நான் செய்வதெல்லாம் நீங்கள் யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அப்படின்னு தேவர்கள் அசுரர்களும் ஒற்றுக்கொள்கின்றனர். அதுக்கப்புறம் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து யாகங்களை செய்து அவர்கள் புதிய உடைகளெல்லாம் அடித்துக் கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் பல விதமான பிராமணர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பல பொருட்களை வந்து யாகம் தியானம் தியாகமாக கொடுக்கின்றனர். அப்படி கொடுத்த உடனே பகவான் மோகினி மூர்த்தியாக என்ன பண்ணுறார், அந்த அசுரர்களிடமிருந்து அந்த அமிர்தத்தை வாங்குகின்றார். அப்படி அசுரர்களிடமிருந்து அந்த அமிர்தத்தை வாங்கி முதல்ல வந்து எல்லோரும் அசுரர்கள் ஒரு பக்கமாகவும் தேவர்கள் ஒரு பக்கமாகவும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது உடனே பகவான் என்ன பண்ணுறார், எங்கு அசுரர்கள் இருக்கிறார்களோ அங்கே செல்கிறார். முதல் முதல்ல அங்கே போயிட்டு பகவான் மிகவும் அழகாக பேசுகிறார். அப்படி அழகாக பேசி அவர்களிடம் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் அப்படின்னா, மிகவும் அற்புதமாக பேசி அவர்களை வந்து வார்த்தையாலே அவர்களை மகிழ வைக்கின்றார். அப்படி ஏன் பகவான் வந்து இந்த அசுரர்களுக்கு கொடுப்பதில்லை அப்படின்னா, எப்போ வந்து ஒரு பால் இருக்கு அப்படின்னா பாலுங்கிறது அமிர்தத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த பாலை வந்து எப்போ வந்து ஒரு பாம்பினுடைய பல்லு படுகிறதோ அப்போ வந்து அமிர்தம் வந்து விஷமாக மாறிவிடும். அதுபோல இந்த அசுரர்களுக்கு வந்து அமிர்தம் கிடைத்து விட்டால் அவர்கள் அமரராகி விடுவார்கள், இந்த அசுரத்தனம் அதிகமாகிவிடும், தேவர்களை கொன்றுவிட்டு சாதாரண மனிதர்கள்லாம் இவர்கள் வந்து துவம்சம் செய்து விடுவார்கள் அப்படின்ட்டு பகவான் என்ன பண்ணுறார், இந்த தேவர்களை எல்லாம் அசுரர்களை எல்லாத்தையும் வந்து ஏமாற்றி விடுகிறார். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணுறார், தேவி தேவர்கள் இருக்கும் இடத்துக்கு வருகின்றார். அப்படி தேவி தேவர்களுக்கு இருக்கும்போது அப்போ வந்து பகவான் வந்து எல்லாருக்கும் வந்து அமிர்தத்தை கொடுக்கிறார். அப்போ அசுரர்கள்லாம் பேசிக்கொள்கிறார்கள், ஹே இது என்ன இந்த பெண் ஒருதலை பட்சமாக அமிர்தத்தை கொடுக்கிறாள், நம்ம எல்லவோ கஷ்டப்பட்டோம், நம்மளும் தானே கஷ்டப்பட்டோம், நமக்கு கொடுக்காம செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது பகவான் சொல்கின்றார், நான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் வந்து நீங்கள் வந்து நான் சொல்வதை நீங்கள் கேட்டால் நான் செய்வதை நீங்கள் தடுக்கக்கூடாது, அப்படின்னா தான் நான் வந்து இதை வந்து நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொன்னேன் அல்லவா அப்படின்னு சொன்னபோது ஆமாம் ஆமாம் இவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த பெண் ஓடிவிட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இந்த அசுரர்களுக்கு பயம். அப்போ பொழுது சரி சரி அப்படின்னு ஒத்துக்கொள்கிறார்கள். அப்புறம் பகவான் எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது இந்த ராகு என்ன பண்ணுறான், அவனும் ஒரு பெரிய அசுரன். ராகு என்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லி எக்லிப்ஸ் எல்லாம் வந்து வருது இல்லையா, கிரகணம்லாம் வருது இல்லையா, அதுபோல் இந்த ராகு என்றைக்கும் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி இந்த அசுரன் என்ன பண்ணுறான், அவனும் வந்து தேவர்களை போல உடையை மாற்றிக்கொண்டு அசுர தேவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே வந்து அவனும் அப்படியே நைஸாக வந்து அமிர்தத்தை பருகிவிட்டான். அப்படி நான் அமிர்தத்தை பருகி உடனே பகவானுக்கு தெரியும் எல்லாமே. உடனே என்ன பண்ணுறார், அடடே அசுரனே அப்படி சொல்லிட்டு உடனே சுதர்சன சக்கரத்தை வைத்து அவனை கொன்று விடுகிறார். அப்படி கொன்று விடும் பொழுது அவனோட உயிர் போய் விடுகிறது. ஆனால் அவன் அமிர்தத்தை பருகினதுனால அந்த தலை மட்டும் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு உயிரோடு இருக்கின்றான். ஏன் அப்படின்னா எப்பவும் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை போன்று ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அப்படி பகவான் வந்து தேவர்களுக்கு எல்லாவற்றையும் வந்து எல்லாருக்கும் வந்து அமிர்தத்தை கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு விஷ்ணுனுடைய பூர்வத்துக்கு மாறுகின்றார். அப்படி விஷ்ணுவோட உருவத்துக்கு மாறி அதுக்கப்புறம் வந்து புறப்பட்டு சென்று விடுகிறார். உடனே அசுரர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பயங்கரமான ஒரு கோபம் கோபம் வந்து எல்லா அசுரர்கள் தேவர்களுடன் பயங்கரமாக சண்டையிடுகிறார்கள். அப்படி இப்போதான் தேவி தேவர்கள் எல்லாம் பயங்கரமாக வந்து அமிர்தத்தை குடித்து பயங்கர பலமாகவும் பராக்கிரசராலியாக இருக்கிறார்கள். அப்படியே தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் பயங்கர அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கின்றது. அதுக்கப்புறம் பகவானுடைய கிருபையில பகவான் கிருஷ்ணருடைய கிருபையில தேவர்கள் எல்லாருமே வந்து வெற்றி அடைகிறார்கள். அதுபோல பகவானுடைய சரித்திரம் திருவிளையாடல் எல்லாமே வந்து மிகவும் திவ்யமான வந்து திருவிளையாடல்கள். ஜென்ம கர்மச்சமே திவ்யம், மிகவும் அற்புதமான திருவிளையாடல்கள். மோகினியோட அழகாய் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானும் சொக்கிவிட்டார். இப்படி சிவபெருமான் என்ன பண்றார், இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் வந்து மோகினி மூர்த்தியாக அவதாரம் செய்கிருக்கின்றார் அப்படிங்கிற திருவிளையாடலை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்குன்னு பார்க்கணும் போல ஆசை. அப்ப மோகினி மூர்த்தி அவருக்கு முன்னாடி தோன்றும் பொழுது பகவான் வந்து மிகவும் அழகாக இருக்கிறதை பார்த்து சிவபெருமானும் சொக்கி விழுந்து விடுகிறார். அந்த அளவுக்கு பகவான் அற்புதமாக லீலைகளை வந்து செய்கிறார். அதுபோல பகவானுடைய திருவிளையாடல்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த திருவிளையாடல்களிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, தேவர்களும் தான் வந்து இங்க வந்து கடலை கடந்தார்கள், அசுரர்களும் கடலை கடைந்தார்கள். ஆனால் வந்து தேவர்களால் மட்டும்தான் வந்து அமிர்தத்தை பருகி வெற்றியடைய முடிந்தது. அதுபோல நம்ம எப்பப்பெல்லாம் வந்து நம்ம கிருஷ்ணருடைய பக்தராக இருக்கிறோமோ அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்றார், நமே பக்த பிரணஷதி, என்னுடைய பக்தர்களை ஒரு பொழுதும் அழிக்க முடியாது அப்படின்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ராவணன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். ஆனால் அவனோட உயிர் பகவானால் கொல்லப்பட்டது ராமராக அவதரிக்கும் பொழுது. ஹிரண்யகசிபு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மர் தேவர் வந்து ஆசீர்வாதம் செய்தார், அவரையும் வந்து நரசிம்ம பெருமான் கொன்று விட்டார். ஆனால் இந்த சரித்திரத்தில் எங்கே போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னாலும் விஷ்ணு பக்தர்களை இவர் கொன்று விட்டார் அப்படிங்கிற சரித்திரம் வந்து எங்கே சாஸ்திரங்களையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா பகவான் சொல்கின்றார், நமை பக்த பிரணஷதி, என்னோட பக்தனை ஒரு பொழுதும் யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு முழுமுதற் கடவுளே கிருஷ்ணர் வந்து உத்தரவாதத்தை வந்து கொடுக்கின்றார்.